ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, 3 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 2010 உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு அற்புத நிகழ்ச்சி அக்டோபர் 12 நள்ளிரவு நிகழ்ந்தது. தென் அமெரிக்காவைச் சார்ந்த சிலே நாட்டில் மக்கள் தூங்காமல் விழித்திருந்தனர். நள்ளிரவு தாண்டி 10 நிமிடங்களில் அந்த நாடே மகிழ்ச்சி ஆரவாரத்தில் வெடித்தது. சிலே நாட்டின் அட்டகாமா என்ற பகுதியில் பாறையான நிலப்பரப்பில் துளை ஒன்று செய்யப்பட்டிருந்தது. அந்த துளை வழியே குழாய் வடிவ கருவி ஒன்று வெளியே வந்தது. அந்த குழாயிலிருந்து ஃப்ளோரென்சியோ அபாலோஸ் என்ற இளைஞர் வெளியேறினார். கண்ணீருடன் ஓடி வந்து அவரது மகன் பைரோவையும் தன் மனைவியையும் கட்டி அணைத்து முத்தமிட்டார் ஃப்ளோரென்சியோ. இந்த காட்சியை கண்டு பலரது கண்களில் ஆனந்த கண்ணீர். பூமிக்கடியில் ஏறத்தாழ 70 நாட்கள் புதையுண்டிருந்த 33 சுரங்க தொழிலாளர்கள் உயிரோடு மீட்கப்பட்ட சாதனையை சிலே நாடும் இந்த உலகமும் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் அன்று இரவு கொண்டாடியது. அன்பு இதயங்களே, சிலே நாட்டு சாதனை உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இருந்தாலும் அவற்றின் ஒரு சில விவரங்களை மீண்டும் அசைப்போட உங்களை அழைக்கின்றேன். 2010 ஆகஸ்ட் 5 சிலே நாட்டின் அட்டகாமா பகுதியில் தாமிரம் மற்றும் தங்கம் வெட்டியெடுக்கும் சுரங்கம் ஒன்றில் 33 தொழிலாளர்கள் தங்கள் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவினால் 700,000 டன் எடையுள்ள பாறைகள் சுரங்கப்பாதையை அடைத்துவிட்டன. அந்த 33 தொழிலாளர்களும் நிலத்திற்கடியில் 2,500 அடி ஆழத்தில் உயிரோடு புதைக்கப்பட்டனர். போராட்டம் ஆரம்பமானது. அவர்களை கண்டுபிடிக்க எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சிகளும் தோற்றுப்போயின. 17 நாட்கள் சென்று ஆகஸ்ட் 22 அவர்கள் அனைவரும் உயிரோடு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையே ஒரு புதுமை என்று பலர் கூறினர். சுரங்க தொழிலாளர்களை மீட்கும் முயற்சிகள் ஆரம்பமாயின. 50 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு முயற்சிகளின் சிகரமாக அக்டோபர் 12 நள்ளிரவு துவங்கி அக்டோபர் 14 அதிகாலை வரை 33 தொழிலாளர்களும் உயிரோடு நலமாக வெளியேற்றப்பட்டனர். அன்பு இதயங்களே, இந்த நிகழ்வை இவ்வளவு விவரமாக கூறுவதற்கு காரணம் இன்றைய ஞாயிறு வாசகங்கள். அன்பு இதயங்களே, 2010 ஆகஸ்ட் 10 சிலே நாட்டில் நிகழ்ந்த இந்த விபத்து உலகின் கவனத்தை பல வழிகளில் ஈர்த்தது. புதையுண்ட இந்த தொழிலாளர்களுக்கு உதவிகள் பல வழிகளில் அனுப்பப்பட்டன. உடலளவில் அவர்களுக்கு செய்யப்பட்ட உதவிகளை விட அவர்கள் உள்ளத்தில் நம்பிக்கையை வளர்க்க வழங்கப்பட்ட ஆன்மீக உதவிகள், ஜப உதவிகள் ஏராளம் ஏராளம். அப்போது திருத்தந்தையாக இருந்த 16 பெனடிக்ட் அவர்கள் தன் கைப்பட ஆசீர்வதித்த ஜெபமாலைகளை புதையுண்ட அந்த தொழிலாளர்களுக்கு அனுப்பி வைத்தார். இத்தொழிலாளர்கள் தாங்கள் அடைபட்டிருந்த இடத்தில் சிறு பீடம் ஒன்றை அமைத்து ஜெபித்து வந்தனர் என்பதை தங்கள் பகிர்வுகளில் பின்னர் வெளியிட்டனர். இதை நான் கேள்விப்பட்டபோது, பழங்கால ரோமைய அரசில் முதல் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்த வாழ்வு என் எண்ணங்களில் அலைமோதியது. அங்கு ரோமைய அரசுக்கு தெரியாமல் பூமிக்கடியில் அல்லது பல மறைவிடங்களில் கூடி வந்து ஜெபித்த முதல் கிறிஸ்துவர்களை எண்ணி பார்த்தேன். அன்பு இதயங்களே, உயிருக்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லாத நிலையில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வந்த அந்த முதல் கிறிஸ்துவர்களுக்கு உறுதி தந்ததெல்லாம் அவர்கள் கூடி வந்து ஜெபித்த அந்த நேரங்கள். இன்றும் அன்புள்ளங்களே, உலகின் சில நாடுகளில் கிறிஸ்துவர்கள் இதே நிலையில் வாழ்வதை நாம் நினைவில் கொண்டு அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். சிலே நாட்டு சுரங்கத்தில் இந்த மீட்பு பணி துவங்கிய நேரம் முதல் சுரங்க தொழிலாளர்களின் பாதுகாவலராகிய புனித லாரன்ஸ் அவர்களின் திருவுருவை தாங்கி ஜப ஊர்வலங்கள் இந்த சுரங்க பகுதியில் மேற்கொள்ளப்பட்டன. அக்டோபர் 12 முதல் சிலே நாட்டின் பல கோவில்களில் தொடர் ஜப வழிபாடுகள், முழு இரவு விழிப்பு ஜபங்கள், உண்ணா நோன்பு என்று பல ஆன்மீக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த சாதனை முடிந்ததும் அந்த நாட்டின் ஆயர் ஒருவர் கூறிய வார்த்தைகள் இவைதான். சிலே நாடு இன்று உயிர்ப்பின் நம்பிக்கைக்கு சான்று பகர்ந்துள்ளது. அன்பு இதயங்களே, நம்பிக்கை ஆண்டின் இறுதி நாட்களை நெருங்கி வந்துள்ள நாம் நம்பிக்கையோடு ஜபிப்பதை குறித்து சிந்திக்க இந்த ஞாயிறன்று அழைக்கப்பட்டுள்ளோம். மேலும் இந்த ஞாயிறு நாம் கொண்டாடும் மறைபரப்பு ஞாயிறன்று ஜபத்தின் வலிமை பற்றி சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளதை நாம் ஒரு அர்த்தமுள்ள வாய்ப்பாக கருதலாம். மறைவரப்பு ஞாயிறன்று ஜபத்தை பற்றிய வாசகங்கள் ஏன் என்று நான் சிந்தித்தபோது என் மனதில் முதலில் தோன்றியது குழந்தை இயேசுவின் புனித தெரேசா. அன்பு இதயங்களே, இம்மாதம் முதல் தேதியன்று நாம் கொண்டாடிய இந்த புனிதர் மறைவரப்பு பணிகளின் காவலர் என்ற பெருமைக்கு உரியவர். பல்லாயிரம் மைல்கள் பயணம் செய்து கிறிஸ்துவை பல கோடி மக்களுக்கு அறிமுகம் செய்த புனித பிரான்சிஸ் சேவியரும் ஒரு மைல் கூட பயணம் செய்யாமல் தான் வாழ்ந்த துறவு மடத்தில் ஜெபங்கள் செய்த புனித தெரேசாவும் மறைவரப்பு பணியின் காவலர்கள் என்று திரு அவை அறிவித்துள்ளது. புனித சேவியர் தன் போதனைகளால் பல்லாயிரம் உள்ளங்களை இறைவனிடம் அழைத்து வந்தது போல புனித தெரேசாவும் தன் ஜெபங்களால் பல்லாயிரம் மனங்களை இறைவனிடம் கொணர்ந்தார். அன்பு இதயங்களே, மறைபரப்பு பணியில் இறைவனை பறைசாற்றுதல் எவ்வளவு முக்கியமோ அதேபோல் இறைவனை நோக்கி எழுப்பப்படும் ஜெபங்களும் முக்கியம் என்பதை நாம் ஆழமாக உணர்வதற்கு இந்த ஞாயிறன்று ஜெபத்தை பற்றிய வாசகங்கள் நமக்கு தரப்பட்டுள்ளன என்று எண்ணி பார்க்கலாம். கடுகளவு நம்பிக்கை இருந்தால், அந்த நம்பிக்கையோடு ஜெபங்கள் எழுப்பப்பட்டால் மலைகள் பெயர்ந்துவிடும், மரங்கள் வேரோடு எடுக்கப்பட்டு கடலில் நடப்படும், எரிக்கோ போன்ற பெருநகரங்களின் மதில்கள் இடிந்து விழும் என்ற நம்பிக்கை தரும் சொற்களை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, ஜெபத்தின் வல்லமையால் இஸ்ரேல் மக்கள் போரில் வெற்றி கொள்வதை விடுதலை பயண நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம் நமக்கு கூறுகின்றது. மத்திய கிழக்கு பகுதியின் பல நாடுகளுக்கும் கனவிலும் நனவிலும் அச்சமூட்டுபவர்களாக இருந்தவர்கள் அமலேக்கியர்கள். அவர்களை எதிர்க்க யாருக்கும் துணிவு இல்லை. அவர்கள் இஸ்ரேலர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வந்தனர். இந்த செய்தியே இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையை குலைத்து அவர்களது தோல்வியை உறுதி செய்திருக்க வேண்டும். ஆனால் மோசேயின் ஜெபம் அவர்களை வெற்றியடைய செய்தது. ஜெபத்தின் வலிமையால் எதிர்வரும் சக்திகளை முறியடிக்கலாம் என்பதை விடுதலை பயண நூல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. அதேபோல் மனம் தளராமல் ஜெபிப்பதால் நீதியை நிலைநிறுத்த முடியும் என்பதை லூக்கா நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. தொடர்ந்து ஜெபியுங்கள், தளராது ஜெபியுங்கள். உடல் வலிமை, மன உறுதி இவை குலைந்தாலும் பிறர் உங்களை தாங்கி பிடிக்க தொடர்ந்து ஜெபியுங்கள் என்று இந்த இரு வாசகங்கள் வழியே நமக்கு தரப்பட்டுள்ள எண்ணங்கள் சவால்கள் நிறைந்த பாடங்கள். அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார் என்று இன்றைய நற்செய்தி ஆரம்பமாகின்றது. அன்பர்களே, இறைவனுக்கு அஞ்சாமல் மனிதர்களை மதிக்காமல் ஊழலில் ஊறிப்போன ஒரு நடுவரிடம் கைம்பெண் ஒருவர் நீதி பெறுகின்றார். லஞ்சம் கொடுத்து பெற வேண்டியதை லட்சிய வெறிகொண்டு பெறுகின்றார் அந்த கைம்பெண். நல்லது கெட்டது என்பதையெல்லாம் பார்க்க மறுத்து பாறையாகி போன அந்த நடுவரின் மனதை தன் தொடர்ந்த வேண்டுதல் முயற்சிகளால் தகர்த்து விடுகின்றார் அந்த கைம்பெண். எனதருமை அன்புள்ளங்களே, ஜெபத்தை குறித்து ஜெபிப்பதை குறித்து பல நூறு கதைகள் உள்ளன. என் மனதில் இடம் பிடித்த ஒரு கதை இது. இந்த கதையின் தலைப்பே நம் கவனத்தை ஈர்க்கும். ஜெபத்தின் எடை, The Weight of Prayer என்பதே இந்த கதையின் தலைப்பு. மளிகை கடை ஒன்றில் நடப்பதாக இந்த கதை கூறப்பட்டுள்ளது. மளிகை கடை முதலாளியிடம் ஓர் ஏழை பெண் வந்து தன் குடும்பத்திற்கு அன்று இரவு மட்டும் உணவு தயாரிக்க தேவையான பொருட்களை கடனாக தரும்படி கெஞ்சினார். அந்த பெண்ணின் கணவர் உடல் நலமின்றி வேலைக்கு போக முடியாமல் இருந்தார். அவர்களுக்கு ஏழு குழந்தைகள். அவர்கள் அனைவரும் கடந்த சில நாட்களாக பட்டினியால் தவித்தனர் என்பதை கூறி உதவி கேட்ட அந்த பெண்ணை அந்த கடையிலிருந்து துரத்திக் கொண்டிருந்தார் கடை முதலாளி. கடையில் பொருட்களை வாங்கிவிட்டு அதற்குரிய பணத்தை செலுத்த வந்த ஒருவர் இந்த காட்சியை கண்டு மனம் இறங்கி அந்த முதலாளியிடம், அந்த பெண்ணுக்கு தேவையானதை கொடுங்கள், நான் அதற்குரிய பணத்தை தருகிறேன் என்று சொன்னார். முதலாளி சலிப்போடு அந்த பெண்ணிடம், சரி, உனக்கு தேவையான பொருட்களை இந்த காகிதத்தில் எழுதி தராசில் வை, அந்த காகிதத்திற்கு ஈடான எடைக்கு நான் பொருட்களை தருகின்றேன் என்று ஏளனமாக சொன்னபடி அந்த பெண்ணிடம் ஒரு காகிதத்தை கொடுத்தார். காகிதத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபித்தார். பின்னர் அந்த காகிதத்தில் எதையோ எழுதி தராசில் அதை வைத்தார். காகிதத்துண்டு வைக்கப்பட்ட தராசு தட்டு கீழிறங்கியது. இதை பார்த்த முதலாளிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு பண உதவி செய்ய வந்திருந்தவரும் இதை கண்டு ஆச்சரியமடைந்தார். சரி, உனக்கு தேவையான பொருட்களை மற்றொரு தட்டில் வை என்று எரிச்சலோடு சொன்னார் முதலாளி. தனக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய் ஆகியவற்றை அந்த பெண் அடுத்த தட்டில் வைத்தார். அவர் எவ்வளவுதான் வைத்தாலும் காகிதம் வைத்திருந்த அந்த தட்டு மேலே எழவில்லை. அந்த பெண் தராசில் வைத்த பொருட்களை வேண்டா வெறுப்பாக அவரிடம் கொடுத்தார் முதலாளி. அருகில் நின்றவரோ தான் கண்ட இந்த புதுமைக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும் என்று சொல்லியபடி மகிழ்ச்சியோடு அந்த பொருள்களுக்கு உரிய பணத்தை கொடுத்தார். அந்த ஏழை பெண் சென்றபின் கடை முதலாளி தராசை சோதித்த போது அது பழுதடைந்து விட்டதென்பதை புரிந்து கொண்டார். பின்னர் அந்த ஏழை பெண் தராசில் வைத்த காகித துண்டை எடுத்து பார்த்தார் முதலாளி. அன்பு நெஞ்சங்களே, அந்த காகிதத்தில் பொருள்களின் பட்டியல் எதுவும் எழுதப்படவில்லை. மாறாக அந்த பெண் காகிதத்தில் ஒரு சிறு ஜபத்தை எழுதியிருந்தார். இறைவா, எங்கள் தேவை என்னவென்று உமக்கு நன்றாக தெரியும், எங்கள் தேவையை நிறைவு செய்தருளும் என்பதே அந்த ஜபம். அன்பு இதயங்களே, ஜபத்தின் எடை என்ற இந்த கதையை நான் வாசித்த போது என் மனதில் ஆழமான எண்ணங்களை உருவாக்கிய காட்சி எது தெரியுமா? அந்த காகிதம் வைக்கப்பட்ட தராசு தட்டு கீழிறங்கி நின்றதும் அந்த கடை முதலாளி அதிர்ச்சியில் உறைந்து நின்றதும். காற்றில் பறக்கும் அளவுக்கு கனமற்ற காகிதம் கனமான உலோகத்தால் ஆன தராசையும் கட்டி வைக்கும் திறன் பெறுகின்றது. எதனால்? அந்த பெண் காகிதத்தில் பதித்த அந்த ஜபத்தால், கடவுளின் கருணையால். அன்பு இதயங்களே, ஜபத்தின் எடை என்ன? அது வெளியாகும் மனதில் உள்ள பாரத்தை பொறுத்து ஜபத்தின் எடையும் கூடும். ஜபம் எவ்வளவு கனமானது, எவ்வளவு வலிமை மிக்கது என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். எனவே அன்பு இதயங்களே, ஜபத்தை குறித்து, தொடர்ந்து ஜபிப்பதை குறித்து நமது எண்ணங்களை தெளிவுபடுத்த, உள்ளங்களை உறுதிப்படுத்த, ஜபம் நமது வாழ்வின் இன்றியமையாத ஒரு பகுதியாக மாற அந்த இறைவனிடம் நம் ஒவ்வொருவருக்காக வரம் வேண்டுவோம்.
சோராது ஜபித்தீட ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தே, நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே, கண்ணீரின் ஜபம் கேளுமே, கருணையின் பிரவாகம் நீரே, எந்த ஜப வேளையுமை தேடி வந்தே, தேவாபதில் தாருமே, எந்த கோட்டை எந்த பஞ்சம்
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.